திருச்சி தம்பலம். இப்ப நம்ம www.shaivam.org சார்பா பி சர்க்குருநாத போதுவார் அவர்களை நேர்காணல இருக்கோம். ஐயா அவங்க வந்து சென்னை கபாலீச்சரத்துல ஆஸ்தான போதுவாரா இருக்காங்க. ஐயா பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இப்ப இருக்கிற சிறந்த போதுவா மூர்த்திகள்ல ஐயாவும் ஒருத்தரா எல்லாருக்கும் தெரியும் நமக்கு. இப்ப ஐயாவுல நம்ம நேர்காணல் தொடரலாம். ஐயா இப்போ முதல்ல உங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள்.
கோயில பதினைந்து ஆண்டுகாலமாக தேவாரத்தை செய்து வருகிறேன். மற்றபடி வெளி நிகழ்ச்சிகள், அரசு விழாக்கள், திருமறை பணி இதெல்லாம் முழுநேர பணியாக இருந்து செய்வேன்.
சரிங்க, இப்போ உங்களுடைய சிறப்புகள் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பதிலாக அதை நீங்க சொல்றதுக்கு நிறைய வாரம் தயங்குறது நல்லா எங்களுக்கு தெரியறது. இப்போ வந்து நம்ம பேட்டி தொடங்கலாம். ஐயா இப்ப ஒரு ஓதுவாரா முழுமையா உருவாவதற்கு எத்தனை காலம் ஆகும்?
ஒரு ஓதுவார் முழுமையா உருவாகணும்னா ஓதுவார் பயிற்சி பட்டியலில் தேவார பாடசாலையில் சென்று ஐந்தாவது குருகுல வாசமா படிச்சு பன்முறையோடு தகுதி வாய்ந்த ஓதுவா மூர்த்திகிட்ட கற்று வெளிவந்தால்தான் முழுமையான ஓதுவார ஆக முடியும்.
இதுக்கு சுமாரா எத்தனை ஆண்டுகள்
பிடிக்கும்? ஐந்து ஆண்டுகள்.
இந்த ஐந்தாண்டு காலம் என்பது வந்து வரையறுக்கப்பட்ட காலமா? அதுக்கு முன்பாகவும் படிச்சு வர முடியுமா? இன்னும் காலங்கள் காலமா?
நிச்சயமா ஐந்தாண்டு காலம் ஆகும். ஏன்னா ஒரு 12 அல்லது 15 வயதுல போய் சேருவான் ஒரு மாணவன். அப்ப வந்து இவ்வளவு தேவாரங்களை எப்படி பாடுவது, அது மட்டும் இல்லாம திருமுறை பணி செய்யும் பொழுது எப்படி எல்லாம் அவன் வந்து நடந்து கொள்ள வேண்டும் என்ற
பக்குவங்களை
எல்லாம் அங்கேயே அவங்க பக்குவப்படுத்தி எனக்கு அனுப்புவாங்க. அதனால குருகுல வாசம் தேவைங்க. மற்ற பணிகள் மாதிரி இது இல்ல. முழுக்க முழுக்க சமயம் சார்ந்தது, உணர்வு சார்ந்த பணி,
ஒழுக்கத்தை பின்பற்றுவது.
ஆகவே அதுக்கு முழுக்க முழுக்க குருகுல வாசத்தின் மூலம் வெளிவந்த ஒருவார் பணியை சிறப்பாக பார்க்க முடியும்.
சரிங்க, ரொம்ப நன்றி. தாங்கள் போதுவார் பயிற்சி பத்தி சொன்னீங்க. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா திருமுறையை பண்ணோடு கற்றுக்கொள்ள விரும்புவோருக்கு நீங்கள் சொல்ற வழி என்ன? அதாவது உங்களுடைய வழிகாட்டுதல் என்ன?
தகுதி வாய்ந்த ஓர்வா மூர்த்திகளிடத்தில் சென்று திருமுறைகளை சுட்டிக்காட்டக்கூடிய பண்களுக்கு முறையான பண்ணை, இந்த பண்ணை இந்த ராகத்துலதான் பாடணும் வரையறுக்கப்பட்டிருக்கு. அது வரையறுக்கப்பட்ட ராகங்களிலே சுத்தமா எப்படி பாடுவது என்பதை தகுதி வாய்ந்த ஓர்வா மூர்த்திகளிடத்தில் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும்.
இல்ல இப்போ தகுதி வாய்ந்த ஓதுவா மூர்த்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கற்றுக்கொள்ள வேண்டிய விருப்பமா இருக்கிறவங்களுக்கு தகுதி வாய்ந்த ஓதுவா மூர்த்திகள் அல்லாம அவங்களுடைய விருப்பத்தை அல்லது அதை எப்படி வந்து ஊக்கப்படுத்திக்கிற விஷயமா, அல்லது பயிற்சி முறைகள் அவங்க எந்த அளவுக்கு தொடர்ந்த அல்லது காலம் கிடைக்கும் போது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அப்படி எதுவும் உண்டா?
இப்போ ஒலிப்பழைகள் நிறைய எவ்வளவு வசதி வந்துருச்சு. ஒரு அன்பர் எனக்கு நைஜீரியாவிலிருந்து போன் பண்ணி தோருடைய சிவன் எப்படி பாருங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இரவு என்னோட தொடர்பு
சிறப்பு சிறப்பு
தொடர்ந்து அவர் வந்து தோருடைய சிவன் நான் பாடி காட்டுவேன், அதை அவர் பதிவு பண்ணி வச்சுவார். அவர் பதிவு பண்ண பிறகு அவர் போட்டு காட்டின அடுத்த வாரம் அதை போட்டு பாடி பாடுவார். அவர் பிராக்டிஸ் பண்ணி அது மாதிரி ஒரு 6 மாச காலம் என்கிட்ட தொடர்பு. வேறு பட்டுக்கோட்டையில் குணசேகரன் எது ஒரு பேரும்
பரவாயில்ல, சிறப்பான ஒரு விஷயம் தான். ஏன் அடுத்தது பாத்தீங்கன்னா ஓதுவார்களுக்கு இப்ப எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கு, அது பற்றி கொஞ்சம்
நல்ல ஆதரவு இருக்கு. இளைய தலைமுறைகள் நிறைய திருமுறை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாதிரியான காலம் இப்ப இல்ல. இப்ப எல்லா தலங்களிலேயும் ஓதுவா மூர்த்திகளை ஆதரிக்கிறாங்க. ஓதுவா மூர்த்திகள் வேணும் என்று கேட்கிறார்கள்.
பொதுமக்வேர் மூர்த்திகள் வந்து
ஒரு காலகட்டத்துல உதவாமூர்த்திகள்னா யாருன்னே தெரியாத இருந்த நேரங்கள் போய் இப்ப வந்து எல்லாருக்கும் தெரியும், எல்லா திருக்கோயிலும் உதவாமூர்த்திகள் இருக்காங்கிற நிலைமை உருவாயிருக்கிறது பெரிய விஷயம், வரவேற்கின்ற ஒரு எண்ணம். அப்புறம் அடுத்ததா பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற ஓதுவார்கள் பாடுறதுக்கும் முந்தைய காலகட்டத்தில் இருந்த ஓதுவார்கள் பாடுறதுக்கும் என்ன வித்தியாசம், நீங்க என்ன
வித்தியாசம் இருக்கு? முன்ன பரமையான ஓதுவாமூர்த்திகள் பாடும் பொழுது அந்த பண்முறை மட்டும்தான் பாடிட்டு இருந்தாங்க. ஒரு 60களுக்கு பிறகு, குறிப்பாக தருமபுரம் சுவாமிநாதன் ஐயா வெளிவந்த பிறகு, பல ராகங்களை தேவாரத்தில் புகுத்தி பாடுவது ஒரு புரட்சி செய்து அதன் பிறகு நல்ல ஒரு வரவேற்பு. இப்ப வேற்று ராகங்களை எல்லாம் நம்முடைய திருக்குறுந்தொகைகளிலே பயன்படுத்தி அதை நல்லா பாடிட்டு இருக்காங்க. இப்ப திருத்தணி சுவாமிநாதன், மற்ற கரூர் சுவாமிநாதன், மதுரை முத்துக்குமரன் போன்ற முன்னணி ஓதுவாமூர்த்திகள்லாம் பல ராகங்களை கையாண்டு அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். நல்ல சிறப்பான வரவேற்பும் அதுக்கு இருக்கு.
இப்போ வேற்று ராகங்கள்னு வேற்று ராகங்கள்
திருமுறைகள் அல்லாத ராகங்களை கையாளும் பொழுது நாங்க வேற்று ராகங்கள்னு சொல்லி பழகணும்.
அடுத்தது பாத்தீங்கன்னா, திருமுறைகளை பாட பயிற்சி எடுக்கும்போது முதல்ல எந்த பண்ணை பாடி பாடணும், அதுக்கு ஏதேனும் வரிசை கிரமங்கள் உண்டா?
நல்ல கேள்வி. அதாவது ஒரு ஒரு மாணவன் பாடசாலையில போய் படிக்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னா, அவனுக்கு அந்த குரல் வளம் வந்து மெல்லிய ஓசையா எழுப்பக்கூடிய குரல் வளமா இருக்கும். அந்த நேரத்துல 12 வயசுல அந்த குழந்தைக்கு அந்த மாதிரிதான் இருக்கும். அவனுக்கு வந்து பெரிய பண்களை போட்டு பாடினா கஷ்டமா இருக்கும். ஆகவே முதலில் சொல்லி கொடுப்பது எல்லா பாடசாலையுமே நவரோஸ் பண்களை நிறைய சொல்லி கொடுக்கிற கணக்கு.
நவரோஸ் ராகம்,
ராகம் காந்தாரம், பியந்தை காந்தாரம், கொல்லி கொல்லி கவ்வானம் போன்ற இந்த 4 பண்களிலும் பாடல்கள் மனநம் நவரோஸ் நவரோஸ் பண்கள் நாங்கள் சொல்லுவோம். இந்த 4 பண்களிலுமே பதிகங்களை நிறைய மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் பாடம் நடக்கும். முதல்ல தோடு கூற்று பித்தா முடிஞ்ச உடனே இந்த ராகங்கள் இந்த பண்களை எடுத்துருவாங்க. இதில் எடுத்து என்ன, ஏன் இதை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் நிறைய சங்கதிகள் போட்டு பழகக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு இருக்கு. உதாரணமாக, மந்திரமாவது நீர் ஆனவர் மேலது நீர், மந்திரமாவது, இப்படி தொண்டைக்கு நிறைய வேலை கொடுக்கக்கூடிய பண்ணு இந்த 4 பண்களுமே. அவன் அகார சாதகம் பண்றதுக்கு இது ரொம்ப ஏதுவா இருக்கும். 2 விதமானது, அவனுடைய தொண்டைக்கும் பழக்கும், அதே மாதிரி அந்த நேரத்தில் நவரோஸ் பண்கள் நிறைய பாடாந்தரம் ஆகும். 2 கருத்தில் கொண்டு தான் முதல்ல பாடசாலைக்குடைய இளைய குழந்தைகளுடைய சாரீரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பண்களை நாங்க போயிட்டு இருக்கோம்.
பாடுறதுக்கு முன்னாடி சுருதியை நிர்ணயம் பண்றது எப்படி, எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது? பாடுறதுக்கு முன் சுருதியை எவ்வாறு நிர்ணயம் செய்யப்படுகிறது, எதை பேஸ் பண்ணி? அந்த
ஒவ்வொருத்தங்களுடைய குரல் வளத்தினுடைய தன்மையை பொறுத்து. சாதாரணமாக ஒரு ஓதுவாமூர்த்தி பாடுறாங்கன்னு சொன்னால் 1.5 சுதியில் பாடுவாங்க. சி ஷார்ப்னு சொல்லுவோம், இப்போ இருக்கக்கூடிய சுதி பாக்ஸில் எல்லாம் சி ஷார்ப்னு சொல்லுவோம். 1.5 கட்டன்னு அது சொல்லிப்படுகிறது உண்டு. இதுக்கு முன்னாடி உள்ள பெரிய ஓதுவாமூர்த்தியெல்லாம் 2 வரையும் பாடுறது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தருமபுரம் ஐயா 2 கட்டையில் பாடினாரு அப்படின்னு அவருடைய இருந்த ஓதுவாமூர்த்திகள்லாம் சொன்னாங்க. இப்போ அடியன்லாம் அடியேன்னு இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஓதுவாமூர்த்திகளும் 1.5 கட்டையில் பாடுறாங்க. இது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வயது ஆக ஆக 1 கட்டம் வரையும் வரும், குறையும். இது அவங்களுடைய குரல் வளத்திற்கு தகுந்தது மாதிரி சுதி அமைச்சுக்குவாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே சி ஷார்ப் பாடுறாங்க.
ஒரு குறிப்பிட்ட பண்ணில சுத்தாங்கம் பாடும்போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன?
அந்த ராகங்கள் மாறாம பாடணும். இப்ப எந்த ஒரு பண்ணை எடுத்துக்கொண்டாலும் சுத்தாங்கம் என்பது, ஏன் நம்ம திருமுறைகள் உலகத்துல தான் சுத்தாங்கம் கையாளப்படுது. பெரும்பாலும் சுத்தாங்கம் பாடும் பொழுது அற்புதமான வரலாற்று செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு பாடலா எடுத்து சொன்னோமேயானால் அதுக்கு மிகுந்த வரவேற்பு இருக்கு. இப்போ உதாரணமாக ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த திருக்காலத்தி பதிகத்தை ஒன்று எடுத்துக்கணும், வானவர்கள் தானவர்கள் எடுத்துக்கணும், அதில் செய்திகள் இருக்கு. அதே வேயன தோல் மையோர் பாகமதுவாக விடையேறி சடைமேல் தூய மதிசூடி என்ற பாடலை எடுத்துக்கணும்னா அதில் வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் அப்படிங்கிற செய்தி வருது. அதை அகச்சான்றாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு கண்ணப்ப நாயனார் வழிபாடு செய்திருக்கிறார் என்பதை ஞானசுந்த பெருமான் அதை பதிவு செய்கிறார் என்ற. இதை தாளத்தோடு பாடும்போது மற்ற அவயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பாடுவோம். அதையே சுத்தாங்கமாக பாடணும்னா வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் என்ற செய்தி பளிச்சுன்னு தெரியும். உணர்வுபூர்வமாக நம்ம ராகத்தை பந்துவராளி ராகத்தை நல்ல அசைவு கொடுத்து அவங்களுக்கு பாடும்பொழுது ஓ இந்த செய்தி இதில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி புரியாத மனிதருக்கும் புரியும். அதனால தான் சுத்தாங்கம் பாடக்கூடிய பழக்கம் இருந்தது. ரெண்டாவது அவனுடைய ராகத்தினுடைய அவனுடைய ஞானத்தை பாடக்கூடியவருடைய ஞானத்தை பதிவு செய்து காட்டுகிறார். அதையும் இவர் பதிவு பண்ணிடலாம். ஆமாம், அதை முன்னிக்கொண்டு தான் திருத்தாண்டகத்தை பாடும்பொழுது அரிகாம்போதி ராகத்தை சுத்தமாக பாடணும், காம்போதி ராகம் கலக்காமல் என்ற இது வந்தது. அரிகாம்போதி ராகமா பெரும்பாலும் ஊதுவா மூர்த்திகள் மட்டும்தான் அதை கையாளுவாங்கங்கிற செய்தி பிரபல சங்கீத வித்வான்களாலேயே ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். ஆகவே நம்முடைய தேவாரத்துறைக்கு சுத்தாங்கம் மிகவும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்று. அதையே அரிகாம்போதி ராகத்தை ஊதுவா மூர்த்திகள் தான் பாடு நல்லா கரெக்டாக பாடுறாங்கன்னு பெரிய பெரிய ஜாம்பவான்களும் ஒத்துக்கொண்டாங்க. அது ஒரு பெரிய இதுக்கு. ஆனால் இதில் வந்து நம்ம ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சங்கீத ஆசிரியர் பாடசாலையில் சொல்லிக் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த ஓதுவாமூர்த்தி சொல்லக்கூடிய அந்த குருநாதர்ட்டேந்து அவன் வாங்கக்கூடிய அந்த மாணவன் வாங்கிக்கக்கூடிய அந்த செய்தியானது ராகமானது மிகவும் சரியாக இவன் அரிகாம்போதி தான் பாடுறான்னே இவனுக்கு தெரியாமல் ஆனால் அரிகாம்போதி சுத்தமாக பாடிட்டுருக்கான் அப்படின்னு தருமபுரம் ஐயாவே பல மேடைகளில் சொல்கிறாங்க. நாங்கள் ராகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறதில்ல, ஆனால் எந்த ராகம் பாடினாலும் நாங்கள் சுத்தமாக பாட பழகிக்குவோம். என்ன காரணம்னா எங்களுடைய செவி வழி இந்த பயிற்றுவிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா ஓதுவாமத்திலுமே கிளாசிக்கல் படிச்சிடுறாங்க.
கிளாசிக்கல் வந்து அடிஷனல் கூடுதலான ஒரு தகுதி.
ஆமாம், தகுதி, கூடுதலான தகுதி. அடிப்படையிலேயே நம்மளுக்கு சுத்தமாக பாடக்கூடிய பக்குவத்தை ஓதுவாமூர்த்தி நம்மளுக்கு குருநாதர்கள் நல்ல அழகாக பயிற்றுவிக்கிறாங்க. இது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்.
சிறப்பு திருமுறைகளில் எந்தெந்த விதமான தாளங்கள் கையாளப்படுது? பெரும்பாலும் ரூப தாளத்தில் பாடுகிறாங்க, அதற்கு ஏதேனும் காரணம்
இருக்கா? ரூபக தாளம் அதான் திசிரம்னு சொல்றோம். இது பெரும்பாலும் ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமுறையிலே நிறைய கையாண்டிருக்கிறார். மூன்றாம் திருமுறையிலே பலவிதமான தாளங்களை கையாண்டிருக்கிறார்கள். கண்டச்சாபு தாளம், மிஸ்ரச்சாபு தாளம், கண்ட திருப்புடை போன்ற தாளங்களை கையாண்டு. இப்போ சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் என்ற பாடல் பாட்டிங்கன்னா கண்ட திருப்புடையில் வரும். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் என்று திருக்கதவம் அடைக்க பாடிய பொழுது கண்ட திருப்புடையில் அந்த ராகங் ஒரு ஓதுவா மூர்த்தி தன்னுடைய தாள ஞானத்தின் மூலமாக ரூபக தாளத்தையே பல்வேறு தாளத்தில் போட்டு பாடக்கூடிய ஊதுவாமூர்த்திகள்லாம் இப்போ இருக்காங்க. பெரும்பாலும் பண்ண அமைவுகளில் இருக்கிறது ரூபக தாளம் பெரும்பாலும் இருக்கிறது. மற்ற தாளங்களுக்கு பஞ்சமும் இல்லை. திரு தாள சதிர் என்றே ஒரு பண்ணை அருள் இருக்கிறார் ஞானசுந்த பெருமான்.
ஒரே பண்ணில் உள்ள பல்வேறு கட்டளைகளை கொண்ட பதிகங்கள் எவ்வாறு வித்தியாசப்படும்?
சொல் நட்டபாடைக்கு தொகை எட்டு கட்டளையாம் என்பது உமாபதி சிவம் திருமுறை கண்ட புராணத்தில் சொல்லுகிறார். ஆனால் அந்த எட்டு கட்டளை இன்னைக்கு நமக்கு கிடைக்கல. பல கட்டளைகள் நம்மளுடைய திருமுறைகள் கண்டெடுக்கும் பொழுது பல கட்டளைகள் நம்மளுக்கு கிடைக்கல. அதே மாதிரி கொல்லி மூன்று கட்டளை அப்படின்னு சொல்கிறார், காந்தாரம் நான்கு கட்டளை அப்படின்னு சொல்கிறார். இப்படி பல கட்டளைகள் இருந்தும் நமக்கு கிடைக்காத திருப்பதிகங்கள் நிறைய போயிருந்திருக்கு. ஆனால் இப்பொழுது ஞானசுந்த பெருமான் அருளி செய்த அனைத்து பதிகங்களுக்குமே கட்டளைகள் வேறுபடும். எப்படி அதை வேறுபடும் என்று நம்ம பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடங்கன் முறை புத்தகத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் ஞானசுந்த பெருமானுடைய பதிகம் பிரம்மபுரம் தோருடைய செவியன்லேருந்து ஆரம்பிக்கிறது. அந்த தோருடைய செய்வேன். அடுத்த சில தலங்கள் அப்படிப்பட்டு மறுபடியும் எப்போ சீர்காழியில் 12 பேருக்கு ஒரு பேர் வருதோ அந்த இடத்துல கட்டளை மாறுதுன்னு அர்த்தம்.
ஒரு அரிய செய்தி.
ஆமாம், ஒரு தேவார அடங்கன் முறை எடுத்து தோருடைய செவியன்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தோடுடைய செவியன் விடையேறியோர், இது ரூபகதாளம். அதுக்கடுத்து குறிகலந்த இசை அப்படின்னு அடுத்த திருமுதுன்றம் அந்த பாடல். அதுக்கடுத்ததாக இந்த பத்தரோடு பொறியில் சமனும் புறங்கூற நெறி நில்லா திருவலிதாயம். இப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் பார்த்தீங்கன்னா திரு வேணுபுரம்னு ஒரு இடம் ஆரம்பிக்கும், அதான் வண்டார்குடல். அந்த கட்டளை வேறு வண்டார்குழல் அறிவை. இப்படி கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் சீர்காழிக்கு 12 பேர்ல ஏதாவது ஒரு பேர்ல ஒரு பண் ஒரு பதிகம் ஆரம்பிச்சதுன்னா அந்த இடத்துல இருந்து கட்டளை மாறுகிறார் மாத்துறாருன்னு அர்த்தம். பிறையணி படர் சடை முடியீடை. இது இப்படி ஞானசம்பந்த பெருமானுடைய பண்ணில இந்த மாதிரி அமைக்கும் அமைஞ்சிருக்கும். ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பண்ணையில் ஒன்னாம் திருமுறையிலேருந்து ஒன்னாம் திருமுறைன்னு இது ஒன்று வச்சுங்க, ரெண்டாம் திருமுறை எடுத்துங்க. முதல்ல சென்னலங்கழனி பயண தயலே தேழும் அப்படிங்கிற பதிகம் ஆரம்பிக்கும். அதில் ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல அடுத்தடுத்த தலங்கள்லாம் பதிகத்தை பார்த்துக்கிட்டே வாங்க. சீர்காழியினுடைய 12 பேரில் திரு கழுமலம், கொச்சேவையம், பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, வெங்குரு இங்கிற ஏதாவது ஒரு பேரில் ஒரு பதிகம் அந்த இடத்துல ஆரம்பிக்குமே ஆனால் அந்த இடத்துல அந்த கட்டளையை போட்டு பாண்டிங்கன்னா அது வராது, அடுத்த கட்டளை மாத்துறாருன்னு அர்த்தம். இந்த செய்தி நம்முடைய திருவாவூர்துறை சங்கரலிங்க ஓதுவார் சொல்ல அதை நான் எடுத்து பார்த்தேன், மறுபடியும் ஆய்வு செய்து பார்த்தேன், அது உண்மையாக இருந்தது. ஓஹோ, இப்படி ஒரு செய்தி இருக்கிறதா? இதுதான் ஓதுவாமூர்த்திகள் அந்த குருகுலமாக வாசமாக போய் பாடுறதுல படி. இப்போ கேட்டிங்களே முதல் கேள்வி, குருகுல வாசத்தில் தான் போய் படிக்கணும்னா அங்கே படித்தா தான் பல அரிய பல செய்திகளை நம்மளுக்கு அனுபவ ரீதியாக முன்னோர்கள் சொல்லுவாங்க.
ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ பயணிக்கிட்டீங்க. அப்போ நம்ம திருவிராகத்துக்கு இந்த திருவிராகத்தில் உள்ள பதிகங்களை மற்ற பதிகங்கள்ல இருந்து
வேறுபடுத்தி காமிக்கிறது,
எப்படி வேறுபடுத்தி பாடுறது,
அது அந்த கட்டளை. இது இப்போ உதாரணமா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இது பைரவி. இத விடலால வாயிலாயில போட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமா அவங்க நெருடல் இருக்கும். விடலால வாயிலாய் அப்படின்னு பாடினா வராது. விடலால வாயிலாய் என்று கட்டளை மாறுகிறது. திருவிராகம் என்பதனுடைய திருவிராகம்னா என்னையா, திருவிராகம் ஏன் அதில் சொல்லணும் அப்படிங்கன்னா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நேரடியான பதில் என்னன்னா சந்தம் இருக்கும். அது அதில் வழிமொழி திருவிராகம்னே ஒரு பதிகங்கள் காணப்படுது. ஒரு ஊர்லேருந்து மற்ற ஊருக்கு போகும்பொழுது வழிமொழியாக பாடிட்டு போயிருந்திருப்பாங்க.
ஆமாம்,
அந்த இந்த ஊர் தரிசனம் பண்ணோன்னா அடுத்த ஊருக்கு போகும்பொழுது அடுத்த ஊரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பதிகத்தை பாடிட்டு போயிடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பல திருப்பதிகங்களுக்கு அடங்கன் முறை புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வழிமொழி திருவிராகம் அப்படின்னு. இப்போ திருக்காலத்திய பார்த்து தரிசனம் பண்ணிட்டார், அங்கேருந்து கைலாயத்துக்கு பாடுறார், அந்த கைலாயத்துக்கு போகலாரு ஆனால் வழியிலேயே பாடிட்டு அடுத்த தலங்களுக்கு வந்துடுறார். அதில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்து பாடிய பதிகங்களில் அந்த வழிமொழி திருவிராகம் வரும். ஆமாம், அந்த வானவர்கள் தானவர்கள் வாதைபட வந்ததொரு மா கடல் விடம், இதுக்கு பேர் திருவிராகம்னு பேர். அதே மாதிரி எல்லா பதிகங்கள் எல்லா பண்கள்லையுமே திருவிராகங்கள் கையாண்டிருக்கிறார். இப்போ உதாரணமாக நம்முடைய சாதாரி பண்ணிலே இதை எடுத்தவர், கௌசிக பண்ணிலே திருவிராகம் போட்டிருக்கிறார். எது அப்படின்னா வானைக்காவில் வெண்மதி மல்கு புல்கு வாசடை தேனைக்காவில் நின் மொழி தேவி பாகமாயினா, ஆனைக்காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவர், ஏனை காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதும் இல்லையே. இப்படி இந்த திருவிராகத்தில் நீங்கள் படித்தாதான் அந்த பதிகம், இது பல பேர் பல முறை நம்ம கேட்டதுனால இந்த பதிகத்தை உடனே பாடிடுறோம். புதுசாக ஒருத்தன் எடுக்கிறவன் அந்த பதிகத்தை பாடுறான்னா பாட முடியாது, படிக்க முடியாது, ஏன்னா அவ்வளவு கரடுமுரடான இதுவாக இருக்கும். அதையே நீங்கள் பல சொற்களை முன்னிறுத்தி பாடியிருக்கிறார்ல, இந்த லகரம் வாழவரி கோளவர் அந்த மாதிரி லா, அதே மாதிரி லா, அதே மாதிரி நா, இந்த மாதிரியான வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த மூன்று எழுத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஒரு பதிகம் ஃபுல்லாக பாடியிருக்கார். ஆமாம், அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த திருவிராக அமைப்பில் பாடினால்தான் அதை நீங்கள் பாட முடியும். சாதாரணமாக மாதர் மட பிடியும் மட அன்னமும் அன்னதோடு எடுத்து புதிதாக ஒரு படித்த ஒருவர் திருமுறை எடுத்து படிச்சுனா மாதர் மட பிடியும் மட அன்னமும் அன்னதோர், இது நம்ம தெரிஞ்சதுன்னா நம்ம படிச்சிட்டோம், அடுத்த பாட்டை படிடான்னு நிச்சயமாக படிக்க முடியாது. அந்த கட்டளை இதோடு படித்தாதான் அதை படிக்க முடியும். அதற்காக இதெல்லாம் அவங்களே அமைத்து வைத்தது கட்டளை. ஆமாம்,
ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ காலத்திற்கேற்ப திருமுறைகளை பாடுவதிலும் இந்த நாகரிகம் அல்லது நவீனம் என்ற பெயரில் ஏதேனும் புகுத்தப்பட்டுள்ளதா? நம்ம திருமுறைகள் பாடுற விஷயம்
நிறையா புகுத்தப்பட்டிருக்கிறது. முன்னாடியெல்லாம் நவரோஸ் ராகத்தை கையாளும் போது திருநேரிசை பண்ணை கையாண்டாங்க. திருநேரிசை பாடுவதுன்னு ஒரு மரபே இருக்கு. திருநேரிசை பாடுவதுங்கிறது ஒரு மரபு. அதை நவரோஸ் ராகத்தில் சுத்தாங்கமாக பாடுவது ஒரு பெரிய தகுதி வாய்ந்த ஓதுவாமூர்த்தி என்ற செலக்ட் ஆகணும்னா அதை பாடுறது நவரோஸ் நேரிசை பாடி காட்டினார் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது ரொம்ப பெரும்பாலும் கையாளப்படுவது இல்லை.
அதுக்கு என்ன காரணம்?
அது வந்து நிறைய இப்போ மக்கள் வந்து துரிதத்தை எதிர்பார்க்க, இப்போ சாதாரணமாக உணவகத்திலேயே துரித உணவகத்துக்கு தான் போகிறோம். அதே மாதிரி சாதாரணமாக பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் ஸ்பீடு போடுப்பா அப்படின்னு போடுறோம். மக்கள் வந்து அந்த அளவடையை ரொம்ப விரும்பலை. இப்போ பார்த்தீங்கன்னா அவசர காலம், அது ரெண்டாவது ரொம்ப நேரம் உட்காந்து அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு இன்னும் நல்லா பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் துரிதமாக இருக்கு. இப்போ நாமளே நம்ம பாடும் பொழுது பெரும்பாலான ஆடியன்ஸ் வந்து கேட்கும் பொழுது, ஐயா இந்த கண்கள் இரண்டும் பாடுங்க அப்படிங்கிறான். என்ன கண்கள் இரண்டு ஏன் பாடுறான் அப்படின்னு, நான் என்ன கண்கள் இரண்டுதில் வேணா திருவாசகத்தில் 658 பாடல் இருக்குது, கண்கள் இரண்டுதுக்காக வந்து சங்கு இரண்டு பாடுங்க அப்படின்னு. என்ன காரணம்னா அதை நம்ம ஒரு டியூன் படுத்தி வச்சுருக்கோம். கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு கழிப்பனாகாதே என்று. ஆமாம், இதை முழுமையாக முறையாக பாடணும்னா கண்கள் இரண்டும் அவன் கழல் கண்டு இப்படி தான். பால் நினைந்தோட்டும் தாயினும் சால இப்படி தான் பாடணும். ஆனால் அந்த துரித காலத்தை விரும்புகிறாங்க. அதே மாதிரி ரொம்ப இசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாடுறது மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி புதிய ராகங்களை, கர்நாடக சங்கீத உலகத்தில் இருக்கிற ராகங்களை குறுந்தொகையில் பயன்படுத்தி அதை நம்ம பாடலாம். அப்படிதான் நம்ம பாடிட்டுருக்கோம் பெரும்பாலும். ஆமாம், குறுந்தொகை பாடலாமா? பண்களை, என்னை பொறுத்தவரையும் பண்களை மாற்றக்கூடாது என்பது எங்களுடைய குருநாதருடைய கட்டளை. அதன்படி தான் நான் இப்போ
பாடிட்டுருக்கேன்.
ஏன்னா அது கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு இடத்துல நான் வந்து ஒரு பீமரத சாந்தி போய் பாடினேன். இது வந்து பீமரத சாந்தி எல்லாரும் கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறுந்தொகை தான் வேற்று ராகத்தில் தான் நான் பாடினேன். அப்போது ஒருத்தர் வந்தார், தம்பி ஹிந்தோளம் சுத்த தன்யாசி பாடுறதுக்கு தான் கர்நாடக சங்கீத வித்வான்கள்லாம் இருக்காங்களே, நீங்கள் அந்த முறைமை பழமையான நாதநாம கிரியாவிலேயே பாடுங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, என்னடா இவர் இவ்வளோ தூரம் இது சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். அவர் எவ்வளோ எவ்வளோ பண்பட்டு இருந்தாலும் அந்த மாதிரி கேட்டிருப்பார். அதெல்லாம் கர்நாடக சங்கீத வித்வான் பாடிட்டு இருப்பாங்க. ஓதுவாமூர்த்தி, நீங்கள் உங்களுடைய முறைகள் மாறாமல் அந்த இதோட பாடுங்க. ஆமாம், அடுத்தானை உரித்தானை பாடுங்க அப்படின்னு. அடுத்தானை உரித்தானை அர்ஜுனர்க்கு பாசுபதம் என்று அந்த நம்ம காந்தாரத்தை அப்படியே கேட்கணும்னு நினைக்கிறார். இப்படி உள்ள கேரக்டர்ஸ்ன்னு இருக்க தான் செய்கிறாங்க. இருக்காங்க இருக்காங்க. ஆகவே நம்ம பழமையை காப்பாற்றுவதுதான் சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன்.